الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم புகழ் அனைத்தும் ஏகநாயகனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ் அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன் அந்த ஏகநாயகனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தார் ஏதோ முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான் அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்தில் எழுத்துக்காப்புடன் வீட்டிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும் எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசதியா செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எமக்களித்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அது காற்றிலே ஏற்றப்பட்ட ஒரு விளக்கை போன்றது. எந்த நேரம் அணையுமோ தெரியாது, எந்த நேரம் முடியுமோ தெரியாது. விசா அடிக்கப்பட்ட பிரயாணிகளை போன்றவர்கள், ஆகாய விமானம் வரைக்கும் வரும் வரைக்கும் லான்ச் காத்திருக்கக்கூடிய அந்த பிரயாணிகளை போன்றவர்கள் நாம் எல்லாம் எமது நேரம் வரும் வரைக்கும் காத்திருக்கிறோம். எப்பொழுது நேரம் வந்து விடுமோ அதற்கு பின்னால் நாம் சென்று விட வேண்டும். இன்னும் ஒரு கூட்டம் அதே இடத்துக்கு வந்து அமர்ந்து விடுவார்கள். இது போன்ற ஒரு வாழ்க்கை தான் அல்லாஹ் எமக்கு தந்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வாழ்க்கையிலே மிக பலமான ஒரு காலம்தான் வாலிப பருவம், வாலிப காலம். அல்லாஹுல்லதி கலகக்கும் மின் துஃபின் ثم جعل من بعد قوه ضعفا وشيبا. மனித வாழ்க்கையிலே மூன்று பருவங்கள், இரண்டு இயலாமை, ஒன்று குவ்வா பலமானது, பலவீனமானது சிறிய பருவம் ஒன்று, பலவீனமானது முதிய பருவம் ஒன்று, இடையிலே வாலிபம், இது பலமானது. சகோதரர்களே, மிக பாக்கியமான ஒரு காலம், உடம்பின் பலமும் அறிவின் பலமும் நிறைந்த அந்த காலத்தை அல்லாஹ் கூட விரும்புகின்றான். சுவர்க்கத்தில் மனிதனுக்கு வாழ்வளிப்பதற்கு அல்லாஹ் தெரிவு செய்த வாழ்க்கை வாலிப பருவம் தான். அருமையானவர்களே, எல்லா நபிமார்களும் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட காலம் வாலிப பருவம் தான். அப்துல்லா பின் அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்கள், சகோதரர்களே, வாலிபர்கள் ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு, உலகின் இருப்பையும் உலக மக்களின் இருப்பையும் உலக மக்களின் நலவுகளையும் உலக செல்ல செழிப்புகளின் முடிவுகளையும் கையிலே வைத்திருப்பவர்கள், சுமந்திருப்பவர்கள் வாலிப சமூகம் தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த வாலிபத்தை இழந்தவர்களுக்கு தெரியும் இதன் மதிப்பு. வாலிபர்களுக்கு வாலிபம் மதிப்பில்லாமல் இருக்கலாம், அதை இழந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள் எவ்வளவு மதிப்பானது. யாலைத்த ஷபாப் யஹூது யௌமா, ஒரு நாள் இந்த வாலிபம் திரும்பி வராதா என்று ஏங்கியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வாலிப சமூகத்துக்கு அழகான ஒரு முன்மாதிரியை சூரத்துல் கஹ்ஃபினூடாக சொல்லுகின்றான். அவர்களிடம் இருந்த சிறப்பு அம்சங்கள் என்ன, அவர்களிடம் இருந்த பண்புகள் என்ன, அவர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள், அவர்களுடைய இலக்கு என்ன. சகோதரர்களே, இன்னஹும் ஃபிச்யதுன் ஆமனு பிரப்பிஹிம் வஜிதனாஹும் ஹுதா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள், இறை வழியிலே சென்றவர்கள், அது மட்டுமல்ல அல்லாஹ்வை நம்பியவர்கள். வஜிதனாஹும் ஹுதா, நேர்வழியான அவர்களுக்கு அதிகத்தை நாம் கொடுத்தோம். சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்க சகோதரர்களே, அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 300 வருடம் ஒரு குகையிலே தூங்கிய வாலிபர்கள் விழித்திருக்கும் எனக்கும் உங்களுக்கும் பாடம் என்று சொன்னால், எமது வாலிப சமூகத்திற்கு முன்மாதிரி என்று சொன்னால் என்ன அர்த்தம் அது? 300 வருடம் உறங்கியவர்கள் விழித்தவர்களுக்கு பாடமாக சூரத்துல் கஹ்ஃப் என்ற பெயரிலே குர்ஆனிலே சொல்லப்படுகின்றது. அவர்கள் சென்றது அவர்களை பாதுகாத்துக் கொள்ள, அவர்களிடம் இருந்த ஈமானை பாதுகாத்துக் கொள்ள, இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்ள. சகோதரர்களே, இன்று வாலிப சமூகம் சீரழிந்திருக்கின்றது என்று சொன்னால், வழி தவறி இருக்கின்றது என்று சொன்னால், வரி பிறந்திருக்கின்றது என்று சொன்னால், அறியாமையில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அடிப்படையான காரணம் இலக்கு இல்லாமல் வாழத் தொடங்கிவிட்டார்கள். எது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. தந்தை பாடசாலை கணிப்பினால் கற்றுக்கொள்கின்றார், ஓலவில் முடிந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும், அதற்கு பின்னால் எப்படி எனது வாழ்க்கை, உலகத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நான் நிரந்தரமாக செல்ல இருக்கும் மறுமை, இந்த பயணத்தை எப்படி நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக பாடசாலையின் சுவற்றிலே பாடசாலைக்குரிய விஷனையும் மிஷனையும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். வைத்தியசாலையிலே அதன் விஷனும் மிஷனும் எழுதப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, தொழிற்சாலைகளிலே விஷனும் மிஷனும் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு வாலிபரை எடுத்தால் நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள், உங்களுடைய எதிர்காலம் என்ன, நீங்கள் எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், இந்த பிரயாணத்தை நீங்கள் ஏன் செய்கின்றீர்கள் என்று கேட்டால் கூட சில பதில் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சகோதரர்களே, நோக்கம் இல்லாமல் ஒரு சமூகம் வாழுமேயானால் அதுவே ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு வாலிபர் வருகின்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு கால தவணை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு வருடத்துக்குரிய அசாயம் இருக்கிறது, உறுதியாக நீங்கள் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். உங்களுடைய கோத்திரத்துக்குள்ளே சென்று நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் உழைப்பு செய்து அந்த வாலிப சமூகத்தையும் அந்த ஊர் மக்களையும் இஸ்லாத்துக்குள்ளே அழைத்துக் கொண்டு வந்து வருகின்ற வருடம் வரும் பொழுது நீங்கள் அனைவரையும் முஸ்லிம்களாக மாற்றி என்னிடம் கொண்டு வர வேண்டும். தாக்கத் கொடுக்கப்பட்டது, வாப்ப கொடுக்கிற மகனுக்கு கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து காட்டினார்கள். சகோதரர்களே, கொடுக்கப்பட்ட இலக்கோடு அந்த வாலிபர் புறப்பட்டு சென்றார். சுபஹானல்லாஹ், ஒரு கால உழைப்பு முழு கிராமத்தையும் இஸ்லாத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தினார். திரும்பி வருகின்றது அந்த கூட்டம் அடுத்த வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்கு. வந்ததன் பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கின்றார்கள், எத்தனை பேர் வந்திருக்கின்றீர்கள். 900 பேர் வந்திருக்கிறோம், மற்ற 100 பேரும் எங்கே, ஊரின் பாதுகாப்புக்காக வேண்டி அவர்களை விட்டு வந்திருக்கின்றோம். சுபஹானல்லாஹ், 1000 பேரும் இஸ்லாத்துக்குள்ளே வரக்கூடிய சிந்தனையும் வேகமும் உத்வேகமும் அந்த வாலிபனுக்குள்ளே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நிமிடத்துக்குள்ளே புதைத்து விட்டார்கள். 18 வருடம் மகனோடு இருக்கின்றேன், எதை விதைத்திருக்கிறேன், என்ன சொல்லிக் கொடுத்திருக்கின்றேன், நீ யாராக வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. சகோதரர்களே, அருமை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய அந்த 2 வார்த்தையின் பிரதிபலிப்பு 1000 பேர் இஸ்லாத்தோடு இருக்கின்றார்கள். குழுவின் தலைவர் பேசுகின்றார், அந்த கிராமத்தின் தலைவர் பேசுகின்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு. கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, சரி அந்த வாலிபர் எங்கே என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து அந்த வயோதிபர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த வாலிபர் எம்மை எல்லாம் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்தாரோ, எம்மை எல்லாம் சொர்க்கத்தை காட்டி தந்தாரோ, ஈமானின் வெளிச்சத்தை இஸ்லாத்தின் வெளிச்சத்தை எந்த வாலிபனின் கையிலே கொடுத்து அனுப்பினீர்களோ, அவர்கள் எங்கள் எல்லோரையும் சொர்க்கத்தின் வாசலின் பக்கம் அழைத்து சென்றதன் பின்னால் அவர் இங்கு உங்களுக்கு முன்னால் வருவதற்கு முன்னாலே, மதீனாவுக்குள் வருவதற்கு முன்னாலே இடைவெளியிலே மரணித்து விட்டார் என்று சொன்னார். சகோதரர்களே, அம்லில் சாணி மாத்தம் அண்ணா, கற்பனைகள் நிறைவேறும் வரைக்கும் வயது காத்திருக்காது, வாலிபத்துக்கும் அது தடையல்ல. எனவே சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு வாலிபர்களும் உணர்த்தப்பட வேண்டும். நான் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், குர்ஆனிலே கேட்கிறதே, அஃப ஹஸிபுத்தும் அன்னமா கலக்னாகும் அபதா வ அன்னகும் இலைனா லா துர்ஜாவும். நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா, இவ்வளவு பெரிய உடம்பு, இவ்வளவு பெரிய பலம், இவ்வளவு பெரிய அறிவு, இவ்வளவு பெரிய ஞாபகங்கள், 1000 கேலக்சிஸ்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருப்பது யாருக்காக வேண்டி சகோதரர்களே? இந்த காற்றும் கதிரவனும் இந்த சூரியனும் சந்திரனும் அத்தனையும் யாருக்காக வேண்டி? அல்லாஹ் தந்த அருட்கொடைகள் எத்தனை 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 கோடி பெருமதியானது. இவை எல்லாம் காற்றில் பறக்க விடுவதற்கா, காலுக்கு கீழால் போட்டு மிதிப்பதற்கா, இந்த ஆயுள் எதற்கு? சுபஹானல்லாஹ், அல்லாஹ் செல்ல கேட்கின்றானே, அவலம் அம்மிருக்கும் மாயத்ததக்கருபி, வாலிபர்களே உடம்புக்குள் இருக்கும் பலம் எதற்கு, இந்த வேகம் எதற்கு, இந்த விவேகம் எதற்கு, இந்த காலம் எதற்கு, இந்த தவணை எதற்கு, சிந்திப்பது இல்லையா? இதை செய்ய என்ன செய்ய போகின்றோம்? அருமையான சகோதரர்களே, அன்பாந்த பெரியோர்களே, எப்பொழுது இந்த வாலிப சமூகத்தின் திசை திருப்பப்படுமோ, அவர்கள் வேகமாக ஓடும் குதிரைகளை போன்றவர்கள், திசை மாறி அவர்கள் ஓடுவீர்களே, ஆனால் சமூகத்திலே மிகப்பெரும் பிரச்சனைகள் காத்திருக்கும். அது எண்ணிக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. சர்வதேச மட்டத்திலிருந்து சாதாரண கிராமம் வரைக்கும், இதோ மேலத்தைய நாடு ஒன்றினுடைய புள்ளி விவரப்படுத்தப்படுகின்றது. அந்த நாட்டிலே வாலிபர்களால் 30 வருடங்களால் ஏற்படுத்தப்பட்ட பிரச்சனைகள், சமூக தொல்லைகள், சமூக கலாச்சார பிரச்சனைகள் தலைக்கு மேலாக இருக்கிறது.
சகோதரர்களை, 30 வருடத்துக்கு முன்னால் இருந்ததை விட 3 வீதம் கூடுதலாக தற்கொலை நடந்து கொண்டிருக்கின்றதாம். 100 வீதத்தை விட 800 வீதம், 200 வீதத்துக்கும் அதிகமாக ட்ரக்ஸுக்கு, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்றார்களாம். சகோதரர்களே, விவாகரத்து வாலிப வயதிலே திருமணம் என்று சொல்லுகிறோம். அந்த நாட்டிலே 2 பேர் திருமணம் முடித்தால் ஒருவர் திருமணம் டிவோர்ஸ் பண்ணி விடுகின்றாராம். பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை, பாதையிலே பிரச்சனை, வாகனம் ஓட்டினால் பிரச்சனை. சகோதரர்களே, வாலிப சமூகம் உணர்த்தப்படவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு வழிகாட்டப்படவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு திசை இல்லாமல் இருப்பார்களே இல்லை என்று சொன்னால், மொத்த கடிதம் எப்படி தடமாறி ஊருக்குள்ளே சுற்றி வருமோ, இதே அவல நிலை வாலிப சமூகத்தால் வரும். இது சர்வதேச பிரச்சனை. இலச்சில்லாமல் வாழத் தொடங்கிவிட்டார்கள். நோக்கம் இல்லாமல் வாழுகின்றார்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் வாழுகின்றார்கள். அப்துல்லா பின் ஜுபைர், அப்துல் மலிக் பின் மர்வான், ஜுபைர் பின் அவாம், முஸ்அப் பின் உமைர், 4 வாலிபர்களும் காபாவின் நிழல் என்று சொல்லுகின்றார்கள். ஒருவர் ஒருவர் இப்ப தமன்னோ, உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய யோசனை என்ன, நீங்கள் என்ன சாதிக்கப் போகின்றீர்கள்? ஒருவர் சொல்லுகின்றார், அஹ்குமுல் இராக், இராக்குக்கு தளபதியாக போகின்றேன். ஒரு இராக் நாட்டுக்கான அதிபதியாக போகின்றாய். அடுத்தவர் சொல்லுகின்றார், உங்களுடைய ஆசை என்ன? அவர் சொல்லுகின்றார், என்னுடைய திட்டம், என்னுடைய விஷன், என்னுடைய இலக்கு என்ன? அவர் சொல்லுகின்றார், நான் அஹ்குமுல் அரப், அரபை நோ அரபுலகத்தை நான் எனக்கு கீழால் கொண்டு வரப் போகின்றேன். அவர்களுக்குள்ளே இஸ்லாமிய சட்டத்தை அமல்படுத்த போகின்றேன். அவருடைய ஆசை சொல்லுகின்றார் அப்துல்லா பின் ஜுபைர் என்பதாக நான் நினைக்கிறேன். சகோதரர்களே, முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய போகின்றேன். சுபஹானல்லாஹ். ஜுபைர் பின் அவாம், முஸ்அப் பின் உமைர் இதை கேட்டுக் கொண்டிருந்து சொன்னார், இதுவெல்லாம் அற்பமானவைகள். அந்தும் தலத்தும் துன்யா, நீங்கள் முழு உலகத்துக்கு பின்னால் அடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். வான அசுலபுல் ஆகிரா, மறுமையில் சுவனத்தின் செல்வ வாலிபனாக, உண்மை தாரியாக, இறைநேச செல்வனாக, அல்லாவின் திருப்தி அடைந்த உண்மை வாலிபனாக நானாக போகின்றேன். இப்படி திட்டம் தீட்டவர்களுக்கு முன்னால் எங்கே ஓடுவது சகோதரர்களே? எப்படி அவர்களை தாங்கி பிடிப்பது? உலகம் சுருண்டு விழுந்தது இஸ்லாமிய வாலிப சமூகத்துக்கு முன்னால். இதனால் தான் தாரிக் பின் தியாதை பாருங்கள், இன்று பிடிக்க முடிந்ததா? ஸ்பெயினுக்கு எவ்வளவு சாதனைகள் செய்தார்கள் சகோதரர்களே. ஒவ்வொரு நாடு நாடாக சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், பர்ரா பின் மாலிக், இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு சத்தம் வந்தது. இன்று வாலிபர்களின் முதுப்பு மிகப்பெரும் பிரச்சனை வீட்டில் தாய் தந்தையோடு மட்டும் என்பதாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். ஊரோடு மட்டும் என்று நினைத்து விடாதீர்கள். சமூகத்தோடு மட்டும் என்பதாக நினைத்து விடுவார்கள். இஸ்லாத்தை எரிக்கும் எத்தனையோ வாலிபர்கள் உருவாகிவிட்டார்கள் சகோதரர்களே. அல்லாஹ்வுடனும் ரசூலுடனும் ஒதுக்கி தள்ளி அவர்களை இருந்தும் இல்லாதவர்களாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய வாலிப சமூகம் இருக்கிறது. பர்ரா பின் மாலிக் எல்லோரும் அல்ல, நான் சொல்லுகின்றேன், எல்லோருடைய ஏற்றம் இருக்கிறது, அதன் பக்கம் நான் பேசுகின்றேன். கண்ணீமி கல்லாவின் நல்லடியார்களே, பர்ரா பின் மாலிக் இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு சத்தம் வந்தது, இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு சிந்தனை வந்தது, இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு படையெடுப்பு வந்தது. அவரால் தாங்க முடியாது. படையில இருந்தால் முஸைலமத்து கத்தாபுடைய படை கோட்டைக்குள்ளே அடைபட்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ், கோட்டையின் கதவை மேலே ஏறி கீழே குதித்து திறந்து விட்டார். முஸ்லிம்களுடைய படை உள்ளே புகுந்தது. சகோதரர்களே, எதிரிகள் படை தாக்கிக் கொண்டே வரும் பொழுது, முஸ்லிம்கள் பின்வாங்கி கொண்டு போகும் பொழுது, அந்த பர்ரா பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய வாலிபர் என்ன செய்தார் தெரியுமா? சுபஹானல்லாஹ், கபரை அவரே தோண்டிக் கொண்டார். மையத்துக்கு பூசும் அத்தரை அவரே பூசிக் கொண்டார். கொடியை அவரே பிடித்துக் கொண்டார். சுபஹானல்லாஹ், கபனை அணிந்து மையத்துக்கு பூசும் அத்தரையும் பூசிக்கொண்டு கபருக்குள்ளே இருந்து சொன்னார், முஸ்லிம்களே, நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிரான ஒரு சத்தம், ஒரு குதிரை, ஒரு படை எனது தலைக்கு மேலால் பறக்க நான் விடமாட்டேன் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்து, அதே குழியிலே வாளடிபட்டு காயங்கள் பட்டு குதிரைக்கு மீறியுண்டாகி உடம்புக்குள் உயிரிருக்கும் வரைக்கும் உணர்வோடு இருந்து போராடினார். மட்டுமல்ல, அவருடைய குபரே அவருக்கு கபரானது, அவருடைய கஃபனை அவருக்கு கஃபனானது. அவர் வெட்டப்பட்டு அவர் தோண்டிய குபருக்குள்ளே அவர் அடக்கப்பட்டார். அவர் பூசிய அத்தரையே அந்த மையத்துக்கு அத்தராவும் ஆகியது. எவ்வளவு பெரிய ஒரு இலக்கோடு நிதானத்தோடு இன்னைக்கு வாப்பை சம்பாதிச்சு வச்ச சொத்தை நாசமாக்குறேன்னு சொல்லுவார்கள். எல்லாரும் பேச்சு கேட்டிருப்போம், முழு குடும்ப கண்ணியத்தையும் இழக்க செய்கின்றார். கேட்டு பாருங்கள், குடும்பம் முடிந்து செல்வதன் மகனே எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், எதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? இஸ்லாமிய விருட்சத்தின் வெளிச்சியை பாருங்கள். இன்றைய வாலிய சமூகம் ஓங்கி மறைந்து சாய்ந்திருக்கின்றது என்று சொன்னால் இதுக்கு சரித்திரம் சான்று சொல்கிறது. துருக்கிக்குள்ளே ஒருவர் செல்லுகின்றார், ஒரு உளவாளி. அங்கே ஒரு வாலிபர் 10 ஈட்டிகளை அடித்தாராம். ஒரு முஸ்லிம் வாலிபர் 1 தவறி விட்டதாம். அந்த ஏக்கத்திலே அழுது கொண்டிருந்தாராம். அவர் புரிந்து கொண்டார், திட்டத்தோடு இருக்கிறான், சேவையோடு இருக்கிறான், நோக்கத்தோடு இருக்கிறான், ஆசையோடு இருக்கிறான். இவர்களை மடக்குவதென்றால் இந்த எண்ணங்களை எல்லாம் கலைக்க வேண்டும், இந்த இல்லங்களை எல்லாம் தோற்கடிக்க வேண்டும், உள்ளத்திலிருந்து பிடுங்கி எடுக்க வேண்டும், வேறவைகளை காட்ட வேண்டும். அதே போன்று இஸ்மாயிலுக்குள்ளே ஒரு வாலிபரை அனுப்பி வைத்து பரீட்சித்து பார்த்த நேரத்திலே எத்தனையோ படையெடுப்புகளுக்கு பின்னால் இஸ்மாயிலுக்குள்ளே தாங்க முடியாதே, முஸ்லிம்களோடு மோத முடியாதே. எல்லா துறைக்கும் நான் சொல்லுகின்றேன், உதாரணத்திற்காகவே இதை சொல்லுகின்றேன். சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அங்கே சென்று பார்த்தால் ஒரு வாலிபர் அழுது கொண்டிருக்கின்றார். என்ன பிரச்சனை? சொந்த குர்ஆன் இல்லை எனக்கு ஓதுவதற்கு, சொந்த குர்ஆன் எனக்கு ஓதுவதற்கு இல்லை என்ற பிரச்சனையில் வாலிபர் அழுகின்றார். வெளியே வந்தார் அந்த ஜாசூஸ், அந்த உளவாளி. யூதர்களை ஒன்று சேர்த்தார், 300 பேர் சேர்த்து திட்டம் அன்றுதான் ஆரம்பமானது. சுபஹானல்லாஹ், அங்கே வகுத்தார்கள், குர்ஆனை துண்டு துண்டாக கலட்டி எடுத்தார். இதே போன்று முஸ்லிம் வாலிப சமூகத்தில் இருந்து இஸ்லாத்தின் லட்சியங்களும் இஸ்லாத்தின் பண்பாடுகளும் ஈமானும் இஹ்லாஸும் அஹ்லாக்கும் கலட்டி எடுக்கப்பட்டால் ஸ்பெயினுக்கு படையெடுக்க தேவையில்லை, அங்கிருந்து இஸ்லாம் வெளியாகிவிட்டால் முஸ்லிம்கள் அதிலிருந்து அகதியாகி விடுவார்கள் என்ற கொள்கையோடு போராடினார்கள். இன்று அழுது கொண்டிருக்கிறது ஸ்பெயின். அல்லாமா இக்பால் இதைத்தான் சொல்லி காட்டினார். மஸ்ஜிதுல் குர்துபா அழுகிறது, தாஜ்மஹால் அழுகிறது. கட்டிடங்கள் கட்டியவர்களே, கட்டிடங்களுக்கு பதிலாக இந்த வாலிப சமூகத்தை கட்டி எழுப்பியிருந்தால் இன்று என்னை முஸ்லிம்கள் மிதித்துக் கொண்டிருப்பார்களே, நான் முஸ்லிம்களை என் மனக்கண்ணால் பார்த்துக் கொண்டிருப்பேனே என்பதாக ஒரு கற்பனை கவிதையை தாஜ்மஹாலையும் அந்த மஸ்ஜிதுல் குர்துபாவையும் பார்த்து அல்லாமா இக்பால் சேர்த்துகின்றார். வீட்டை கட்டுகின்றோம், வாகனத்தை யோசிக்கின்றோம், ஆக பெரிய பலமான இந்த வாலிப பணத்தை தட்டி எழுப்ப தூக்கி வைக்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்கள்? ஆக அல்லாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, கண்ணிமிக்க பெரியோர்களே, சிந்திப்போம். ஹுத்பாக்கள் பேச்சுக்குரியதல்ல, சிந்தனைக்குரியது. அதற்கு பின்னால் என்ன செயலாற்றுவது? எவ்வளவு கேட்டிருக்கிறோம், இதையெல்லாம் கேட்காததா? கண்ணிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, வாலிபர்கள் இலக்கு தகர்க்கப்பட்டால் மரக்கட்டைகளாக மாறிவிடுவார்கள். சாதனையாளர்கள் அவர்கள் சோதனையாளர்களாக மாறிவிடுவார்கள். இரண்டாவது விடயம், அவர்களுடைய பண்பாடு அஹ்லாக், இது நெருப்பு கொடுக்கப்படுமேயானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்கேயோ பத்தி கொண்டிருக்கக்கூடிய கொடியை பைத்து எரித்து விடுவார்கள், எங்கேயோ நட்டி வைத்திருக்கக்கூடிய கொடியை எரித்து விடுவார்கள். முழு நாட்டில் இருக்கும் முஸ்லிம்களும் தடுமாறிக் கொண்டிருப்பார்கள், எப்பொழுதுதான் வந்து எங்களை எரிப்பானோ தெரியா. கேடுகட்டு இந்த வாலிப சமூகம் இந்த 7-8 பேர் செய்து முழு சமூகத்தையும் எரிக்கும் செயலை செய்து விட்டார்களே என்று ஏங்குவோம். பண்பாடை கலட்டினால், அகலாத் இல்லை என்றால், அதபு மரியாதை என்று சொல்லுவோமே, ஒழுக்கம் விழுந்தால் உலகமே பிரச்சனையானது. ஒழுக்கத்தை இழந்த ஒரு சைத்தானால் அறிவாளியாக இருப்பது ஆச்சரியம் இல்ல, ஆவிதாக இருப்பது ஆச்சரியம் இல்ல, புத்திசாலியாக இருப்பது ஆச்சரியம் இல்ல, ஆனால் பண்புள்ளவராக இருக்க வேண்டும். சைத்தானை விட யார் அறிவாளி? அறிவாளி என்ன நடந்தது? அகலாத் இல்லாமல், அதபு இல்லாமல், அவனை விட ஆபித் யாரு? அவனை விட மிகப்பெரிய வழக்கசாலி யாரு? ஆபித். சகோதரர்களே, ஆபிதிடம் அந்த பண்பாடு அஹ்லாக் இல்லை என்றால், அந்த குணம் இல்லை என்றால், ஹஜ்ஜுக்கு சென்றவர்களை கழுத்தால் மிதித்துக் கொண்டாலும் ஆச்சரியம் இல்லை. நடந்ததா இல்லையா? இபாதத் இருக்கிறது, அஹ்லாக் இல்லை. அறிவு இருக்கிறது, பண்பாடு இல்லை. பணம் இருக்கிறது, பண்பாடு இல்லை. சகோதரர்களே, லீகோனியோ அழுது கொண்டிருக்கின்றார். 1960 சிங்கப்பூரில் அவுட், ஆட்டம் இழந்து விட்டது சிங்கப்பூர். மலேசியா சொல்லுகிறது, நான் உன்னை சேர்க்க மாட்டேன், எனக்குள்ளே நீ வரக்கூடாது, உன்னை நான் சேர்க்கப் போவதில்லை. ஏன்? பண்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை, குளிக்க தெரியாது. நடப்பதும் ஒரு பாதையிலே, குளிப்பதும் அதே பாதையிலே, கழிப்பதும் அதே பாதையிலே. கண்ணீர் வடிக்கின்றார். மலேசியாவை பார்த்து என்னை சேர்த்துக்கொள், இணைத்துக்கொள் நாட்டோடு, நான் நல்லவனாக மாறுகின்றேன். இல்லை சகோதரர்களே, முழு மக்களையும் ஒன்று சேர்த்தார்கள். அதிலே பல நாட்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு முடிவுக்கு வந்தார், ஒழுக்கத்தை பேணுவோம், பண்பாட்டை கையில் எடுப்போம், நல்ல நல்ல பண்புகளை எனது வாழ்க்கையிலே கொண்டு வருவோம். சட்டத்தையும் போட்டார். ஃபைன் சிட்டி நாட்டிலே, உலகத்திலே ஃபைன் சிட்டி. துப்புவதை சரியா துப்பாவிட்டால் அடி இருக்கிறது, கேனிங் சவுக்கடி இருக்கிறது. நாட்டை செய்ய போட்ட திட்டங்களிலே மலசல கூடம் சென்று பிளாஷிங் செய்யவில்லை என்றால் $300 ஃபைன் கட்ட வேண்டும். சுயங்கம் அந்த நாட்டிலே இல்லை, நாட்டை அசுத்தப்படுத்துகிறது. சுபஹானல்லாஹ், இந்த ஷைத்தானியத்தான எல்லாமே கிராமங்களுக்குள்ளே வந்துவிட்டது, யாரும் சிந்திப்பதில்லை. சோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணிவிக்க சகோதரர்களே, அவர் சிந்திக்கின்றார் பண்பானுக்கு யார் தடையாக இருப்பாரோ. ஒரு நாட்டின் ஒரு பொருளிலே, ஒரு காரிலே, ஏதாவது ஒன்றிலே கீறினால் 2 வருடம் சிறை. மேற்கத்திய நாடுகளிலிருந்து ஒரு நாட்டிலே வந்த ஒரு சகோதரர் கீறிவிட்டார், 6 சவுக்கடியை கொடுத்து 2 வருடம் சிறைக்குள்ளே தள்ளப்பட்டார். நாட்டின் ஜனாதிபதி இயக்கின்றார், எமது நாட்டு பிரஜை முக்கியமானவர், முடியாது, இந்த மண்ணுக்கு கை வைத்தால், இதை உடைத்தால், தகர்த்தால், கேவலப்படுத்தினால் அவர் யாராக இருந்தாலும் அடைக்கப்படுவார். கொள்கையோடு வாழ்ந்தார்கள். எங்கே சென்றது? சிங்கப்பூர், மலேசியா. மலேசியா விட 80 மடங்கு வளர்ந்தது பண்பாடு. வீட்டுக்குள்ளே வேணுமா கொண்டு வாருங்கள், பாடசாலையில வேணுமா, வாலிபர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்கள். ஜப்பான் அடிபட்டது. ஹிரோஷிமாவிலே சகோதரர்களே, நவசக்கியிலே, இந்த ஸ்டேட்ல என்ன நடந்தது? அசம் பட்டதன் பின்னால் ஒழுக்கத்தை படித்துக் கொண்டார்கள். இன்று அந்த ஒழுக்கம் உள்ள நாட்டுக்கு ஈமானை நான் அடுத்த பக்கமாக வைத்து பேசுகின்றேன் சகோதரர்களே. பேச்சு இருக்கிறது, தெளிவிருக்கிறது. உலகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? உலகத்தில் இருந்தே சிந்தியுங்கள். சிங்கப்பூரை பாருங்கள், எப்படி வந்தது? 1962 சொன்னார்களாம், நான் இந்த நாட்டை கொழும்பை போன்று மாற்றப் போகின்றேன் என்பதாக. கொழும்பு எங்கே, சிங்கப்பூர் எங்கே? மலேசியாவை விட ரேபிட் ஸ்பீட், 80 வேகத்திலே சென்றிருக்கிறது. 80 மடங்கு வேகம் முன்னால் இருக்கிறது சிங்கப்பூருடைய பொருளாதார நிலைகளும் பண்பாட்டு எழுச்சிகளும். நடந்தது என்ன? சமூக மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோம், வாலிப மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோம். தந்தை இங்கே முன்சப்பிலே, மகன் அங்கே ஹேண்ட் போன்ல கொத்துபால. நடக்க முடியாது, பண்பாடு இல்லை அந்த கிராமத்திலே. இங்கே கொத்துபா, இங்கே இந்த கிராமத்தில் நான் அப்படி பார்க்கல, நான் சொல்றேன். அப்படி ஒரு சமூகம் வாழுமையானால் இங்கே கொத்துபா, அங்கே பேச்சு. இங்கே தலைவர் ஒரு அறிவித்தலை கிளம்புகின்றார், வாலிபர்கள் எல்லாம் என்று சுற்றி வளைத்து நிற்கின்றார்கள் என்றால் சமூகத்தை வழிகாட்டும் தலைவர்களின் சிந்தனைகளும் இந்த வாலிப சமூகத்தின் பண்பாடுகளும் ஒன்று சேர்ந்து அது புனிதமாக்கப்படவில்லை என்றால் கிராமம் இறந்து போய்விடும். ரமலானுக்கு முன்னால் பாடசாலை ஒன்று, குறைக்காக வேண்டியல்ல, நானும் பாடசாலை மாணவன், படித்தவன். இது எல்லாம் எமது சொத்துக்கள், சமூக நிறுவனங்கள். சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஒரு பாடசாலை விடுமுறை கொடுத்து அனுப்பப்படுகின்றது. ரமலானுக்கு முந்தைய விடுமுறை, விடுமுறை நாளன்று வெள்ளிக்கிழமை, கொத்துபாவுக்காக வேண்டி நான் அந்த பெரும் முஸ்லிம் கிராமத்துக்குள் செல்கின்றேன். சுபஹானல்லாஹ், பாடசாலையிலிருந்து வாலிபர்கள் வந்தார்கள். வாலிபருடைய வெள்ளை ஆடையிலே உஜாலா நீலம் பட்டிருக்கிறது. எங்கிருந்து வருகின்றார்கள்? குளியல் அறையில் இருந்தல்ல, கல்வி கற்கும் சமூகத்தை உருவாக்கும் கல்வி நிலையத்திலிருந்து. இதே வேலை ஒரு சிங்கப்பூரில் ஒரு மாணவனுக்கு செய்யலாமா? பாதையில் துப்பினாலே பிரச்சனை. பாடசாலையில் இருக்கும் பக்கத்து மாணவனிலே அடித்து ஏசி துப்பினால் என்ன நடக்கும் அங்கே? சரி, இது ஒரு பக்கம். அடுத்த 10 மீட்டர் சென்றோம், சுபஹானல்லாஹ், அதை விட ஆச்சரியம் காத்திருந்தது. மாணவிகள் வெளியே வருகின்றார்கள், அவர்களுடைய முழு ஆடையிலுமே உஜாலா. அருமையானவர்களே, சிந்தியுங்கள், இவர்களின் நிலை. இவர்களிடம்தான் நாளைய கிராமம் செல்ல போகிறது. அவர்கள் தான் பள்ளி நிர்வாகிகள், பாடசாலை அதிபர்கள், பண்புள்ளவர்கள், சமூக பொறுப்பாளிகள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, நிலைமை எப்படி இருக்கும்? சொந்த தந்தை இருக்கும் கிராமம், ஜமியத்துலமா இருக்கின்றது, நிர்வாகம் இருக்கின்றது, அது அத்தனையும் தாண்டி பாடசாலைக்குள்ளே அதிபர், ஆசான்கள், ஆசிரியைகள். இவர்கள் யார் சகோதரர்களே? ஒரு ஆசானுக்கு, ஒரு ஆசிரியைக்கு, ஒரு வாலிப மாணவன், ஒரு சிறியவன், ஒரு மாணவன் எப்படி மரியாதை காட்ட வேண்டும் என்பதை இஸ்லாம் படித்துக் கொடுத்தது போன்றே உலகத்தில் வேறு எங்குமே படித்துக் கொடுக்கவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாணவர், அவரை மாணவராக மாற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிரியர். அவருக்கு முன்னால் மாணவர் வந்து மாணவராக இருந்தால் கூட அவர் எப்படி இருப்பார்? வெள்ளை ஆடையோடு தலைவாரி அழகாக கால்மடித்து உட்கார்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பாடம் கற்பித்து, பாடம் கற்பிக்கின்றார்கள், பாடம் கற்பது போன்று பாடம் கற்பித்து கொடுக்கின்றார்கள். யாருக்கு? முழு உலக வாலிபர்களுக்கு, மாணவர்களுக்கும். ஒரு ஆசானை எவ்வளவு மதிக்க வேண்டும்! சுபஹானல்லாஹ், முடிவெட்டவில்லை என்ற பிரச்சனையிலே அதிபர் சொல்ல, ஆசான் சொல்ல, முடிவெட்டவில்லை என்ற பிரச்சனையிலே சகோதரர்களே, வாலி பொலிஸ் வரைக்கும் சென்றிருக்கிறது சில நிலைமைகள். இப்படி இருக்கும் பொழுது எதை குறைத்து வைத்திருக்கும் சமூகத்தை? என்ன வேகம் இல்லை? குளோபல் வில்லேஜ் இன்றைக்கு உலகம்,
உலகத்தின் சொத்தையும் சுருட்டி வைக்கும் நிலை கையிலே இருக்கிறது. சகோதரர்களே, இழந்தோம் ஒழுக்கத்தை, பண்பாட்டை, மரியாதையை. மதிக்கப்பட வேண்டியவர்கள் மதிக்கப்படுவதில்லை, மதிக்க தெரியாது, பேச தெரியாது, இப்படியான சோக நிலை. சகோதரர்களே, அன்று அந்த நாடுகள் சிந்தித்தது எமக்குள்ளே இருக்கும் பிரச்சனை என்ன? சண்டை பிடித்துக் கொள்கின்றோம், சச்சரவு செய்து கொள்கின்றோம், ஒற்றுமை இல்லாமல் வாழுகின்றோம், ஒழுக்கம் இல்லாமல் வாழுகின்றோம். எத்தனையும் கொண்டு வருவோம், ஆயுதம் இல்லாமல் மனித பண்பாட்டு புரட்சியை நாம் செய்வோம் என்பதாக எடுத்த முடிவின் பிரதிபலிப்பு தான் இன்றைக்கு மேட் இன் ஜப்பானுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கிறது. ஒழுக்கம் பண்பாட்டை எடுத்துக்கொண்டார்கள். சகோதரர்களே, ஒரு இன்றைக்கு ஒரு ஹேண்ட்போன் கொத்துப்பா நேரத்தில், ஜனாசா தொழுகிற நேரத்தில் எவ்வளவு அடிக்குது, இதில் எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிக் கொள்ள. அவர்கள் பிரயாணம் செய்கின்றார்கள் ஜப்பானிலே, இதுல ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கானவருடைய போன்ல இருந்து ஒரு சத்தம் வராது, வைப்ரேட் பண்ணிப்பாங்க. பத்திரிகை படிப்பார்கள், பத்திரிகை படிப்பார்கள். சகோதரர்களே, அவர்கள் படிக்கும் பத்திரிகைகளிலே மடித்து வைத்திருப்பார்கள். எவ்வளவு தேவை அவ்வளவு தான் பத்திரிகை பிரிப்பார்கள். அறிவாளியின் அடையாளம், அடுத்தவனின் மேடையிலே பத்திரிகை விரித்து முட்டிவிட மாட்டார்கள், டிஸ்டர்ப் கொடுக்க மாட்டார்கள். எங்கிருந்து வந்தது இந்த உலகம்? ஒழுக்கம் உள்ளவர்களை அல்லாஹ் உயர்த்துவான், உயர்த்தி வைத்திருக்கின்றான் உலக மட்டத்திலே. ஆக மேன்மையானவர்களே, நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் அறிவையும் சிதறடிக்கும் காரணிகள், வைரஸ்கள் எமது வாலிப சமூகத்துக்குள்ளே புகுத்தப்பட்டிருக்கிறது. சினிமா கலாச்சாரம், ஆடல் பாடல் கலாச்சாரம், என்ன இது? யார் இதை ஏற்றுக்கொண்டது? இது நல்ல வழிகாட்டலா? 1960 ஒரு யூதன் வகுத்தான், இந்த இஸ்லாமிய சமூகத்தையும் பண்பாடு உள்ள சமூகங்களையும் எடுத்து கட்டுவதற்கு சினிமாவை ஆக்குவேன் நான். ஆக்கியிருக்கிறானா இல்லையா? எங்கே போயிருக்கிறது? என்ன நடந்திருக்கிறது? ஒழுக்கம் தொலைந்து விட்டது, அமானித பண்புகள், நம்பிக்கை. சிறப்பு தகுக்கூடிய விளக்கத்தை சொல்லிக் கொண்டு போகலாம், நேரமில்லை சகோதரர்களே. அந்த வாலிப சமூகத்தின் அமானித பண்பாடு எங்கே வளருமோ அங்கே நீதியும் நம்பிக்கையோடு ஒருத்தர் வேலைக்கு இருந்தா, அவர் வேலைக்காரனா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, முதலாளியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வேலைக்காரத்தை நம்பிக்கை இருந்தா நம்பிக்கையோடு வேலை செஞ்சுட்டு தார கூலி எடுத்துக்கொண்டு போவார். நல்ல சமூகம். முதலாளிக்கு நம்பிக்கை இருந்தா, அமானித பண்பு இருந்தால் அவர் என்ன செய்வார்? வேலை செய்ததன் பின்னால் ஒழுக்க முறையாக கூலி கொடுப்பார், பணம் கொடுப்பார், முறையாக நடந்து கொள்வார். சகோதரர்களே, இன்று இல்லாத பிரச்சனை முஸ்லிம் நாடுகளில் கூட சில வெகும் பெரு பிரச்சனையாக இருக்கிறது. நம்பிக்கை இல்லாத, நாணயம் இல்லாத, பாப்பாவை மகனுக்கு நம்பி கிளாஸ் அனுப்பலாம், எங்கேயோ போயிட்டு வர, நம்பிக்கை இல்லாம போயிட்டு மகள் அனுப்பலாம், இருக்குதா இல்லையா? ரமலான்ல எண்ணி காட்டலாம் எத்தனையோ பேரு. அல்லாவையும் பயப்படல, சமூகத்துக்கும் அமானிதத்தையும் நிறைவேற்றும் குணம் என்று வகுக்கப்படல, தொகுக்கப்படல. சகோதரர்களே, ஒரு ரகசிய கமராவின் மூலமாக ஜப்பானிலே ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அது முஸ்லீம் ஆராய்ச்சியாளர்கள் செய்கின்றார்கள். ஹவாத்தீர் புரோகிராமை செய்யக்கூடிய ஷேக் அஹமத் சுபைரி, ரகசியமாக இருந்த அந்த வீடியோ கிளிப் பதிவு செய்யப்படுகிறது. என்ன, ஒரு பேஸ் மணிப்பையை அப்படியே ஒரு கார்டன்ல வைத்து விட்டு சென்று விடுகின்றார்கள். என்ன நடக்கிறது என்று பார்க்க, அங்கே ஒரு குடும்பம் வந்தது, ரெண்டு பேர் அதை எடுத்தார்கள். முறையாக உடனே தெரிந்தார்கள் அந்த பிளானிங், அந்த மெப்ல எங்கே போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது, கொண்டு போய் கொடுத்து விட்டார்கள். அடுத்த நாள் பேச எடுத்து பார்த்தால் மடித்த காகிதங்கள் கூட அப்படியே இருந்திருக்கு. இன்னும் ஒரு அரபு நாட்டுக்குள்ளே நல்லவர்கள் ஈமான் உள்ளவர்களுக்கு தரம் யாரும் இல்லை, ஆனால் எது குறைந்திருக்கிறது என்பதை நான் சொல்ல வருகின்றேன். இலக்கில்லை, பண்பாடு இல்லை, அமானித பண்பு இல்லை, இந்த மூன்று பிரச்சனையும் சமூகத்தில் இருக்கிறது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே ஒரு பேஸ் இதே போன்ற இடத்திலே வைக்கப்படுகிறது, மறைந்திருந்து பதிவு செய்யப்படுகிறது. அங்கே இரண்டு வாலிபர்கள் வந்தார்கள். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என்று எடுத்தார்கள். எடுத்தார்கள், உள்ளே இருந்த பணத்தை பாக்கெட்டுக்குள்ளேயும் பேசை வீசினார்கள், சந்தோஷமாக சொல்லுகின்றார். இதுதான் முஸ்லிம் சமூகத்துக்கும் அந்நிய சமூகத்துக்கும் மத்தியிலே இருக்கும் உள்ரங்கங்கள். எல்லோரும் என்று சொல்லவில்லை, நடந்த ஒன்றாக இருக்கலாம். இந்த பின்னால் சொல்லப்பட்ட பண்பு வீட்டிலே இருந்தால் வாப்பக்கு பணத்தை வச்சு நிம்மதியா தூங்கணுமா? வகுப்புடைய கதிரி அமானித பண்போட பார்ப்பாரா? வீட்டில் இரும்பு கதிரி இருக்கும், பிளாஸ்டிக் கதிரி இருக்கும், அது பக்குவமாக இருக்கும், பாடசாலையில் இருக்கக்கூடிய இரும்பு கதிரை முறித்து வைத்திருப்பான், அமானித குணம் இல்லை என்றார். எத்தனை சிசிடிவி போட்டாலும் நடக்க வேண்டிய களவுகள் நடந்து கொண்டிருக்கும், நம்பி விட முடியாமல் இருக்கும், சமூக துரோகங்கள் நடந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரெண்டு பண்பையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். உறங்கிக் கொண்டிருக்கின்றார் ஒருவர்,
அவர் தட்டி எழுப்பப்படுகின்றார். எலும்பு மகனே எலும்பு, இது படுக்கும் முறை அல்ல. இடது கையால் சாப்பிடப்பட்டால் கூட திருத்தப்பட்ட சமூகம் நாம். எல்லாம் அச்சாராக போய்விட்டதே, எல்லாம் குழம்பி போய்விட்டதே. அமானித பண்பு எங்கே? அங்கு ஒரு இளைஞன் ஆடிமைத்துக் கொண்டிருக்கின்றார். முஸ்லிம்களுடைய ஒழுக்கங்கள் பண்புகள் எத்தனை மறுமையை நோக்கி இருக்கும். ஜப்பானுடைய சிங்கப்பூருடைய பண்புகள் மண்ணை காப்பதற்காகவே இருக்கும். பெரிய வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லிம்களோடு இந்த அகலாக்கும் ஒழுக்கமும் தக்குவாவும் சேருமையானால், அமானித பண்பும் சேருமையானால், அவர்களை மிகைக்க இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இதுதான் எங்களுடைய முன்னாள் வரலாறு. எமது வாலிப சமூகம் தலைத்தது இதனால் தான், முளைத்தது இதனால் தான். இந்த தக்குவாவை பாருங்கள், அந்த இறையற்றத்தை பாருங்கள், அந்த அகலாக்கை பாருங்கள், அந்த அடவு இல்லாமல், இந்த பண்புகள் இல்லாமல் வாலிப சமூகத்தின் மாற்றத்தை எதிர்பார்ப்பது வெறும் பொய் கனவு. பாவங்களை பேச அர்த்தமில்லை, நடக்கும் நிகழ்வுகளை பேசுவது அர்த்தமில்லை. அடுக்கிக் கொண்டு போகலாம், அது உங்களுக்கும் எரிச்சலாக இருக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாற்றம் வேண்டுமா? இஸ்லாம் காட்டி அழிவரும் அழகிய வழிமுறைகள் ஒழுக்கத்திலே, அஹ்லாக்கிலே, அமானிதத்திலே, உள்ளத்திலே, தக்வாவிலே கொண்டு வாருங்கள். அந்த மாற்றத்தை சமூகம் தலைக்கும். அதுதான் அன்றைய தாரிக் பின் ஜியாத், சலாவுதீன் அய்யூபி. சகோதரர்களே, ஆயிரம் ஆயிரம் பேரை எடுத்து எண்ணுங்கள். உள்ளம் அல்லாஹ்வின் தொடர்போடு இருந்ததே. ரோம் நாட்டு மன்னர் சொன்னார், இது என்ன வாலிபர்? தனியாக ஒரு பெண்ணும் ஒரு வாலிபனும் அடைத்து வைக்கப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின்னால் திறந்து விட்டது. பெண்ணிடம் கேட்கப்பட்டது, என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கவில்லை. அவர் ஒரு மரச்சட்டையா, அவர் ஒரு இரும்பா? அல்லாவின் அச்சம் வாலிபனுக்குள்ளே சமூகம் திருந்தும். சகோதரர்களே, அதுதான் அந்த ஆட்சி இடைஞ்சனம் இருந்தது. உலகத்தை ஆட்சி செய்யும் உமரிடமும் இருந்தது. ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு. மர்ம பயணத்தில் வாழும் நாம், எமக்கு இது தேவை. சகோதரர்களே, எமக்கு இது தேவை. இதை உருவாக்கும் காரணிகளை எமது பிள்ளைகளோடு இணைக்க வேண்டும். சூழலை சரி செய்வது, நல்ல நண்பர்கள் பேச நேரமில்லை. சகோதரர்களே, நல்ல நண்பர்களுடைய தலைப்பு மிக பிரதானமானது, மிக முக்கியமானது. ஷைத்தானை விட பாதகமானவன் தான் ஒரு கெட்ட நண்பன். ஒரு நல்ல தக்குவாதாரியான வாலிபனை பால்படுத்த. சுபஹானல்லாஹ், பல வருடங்கள் சுத்தமாக வாழ்ந்த வாலிபர் நவுது பில்லா ஒரே ஒரு பிரயாணம் கெட்ட நண்பர்களோடு செல்கின்றார், பாவத்திலே அகப்பட்டுக் கொள்கின்றார். முதலாவது நாள் தொழுகை கலாய் செய்தார், இரண்டாவது நாள் சேர்த்து சொல்றார், மூன்றாவது நாள் கலா தொழுகையே இல்லாமல் ஆக்கினார். சகோதரர்களே, பாவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அழகிய வாலிபனுக்கு மரணம் வந்துவிட்டது. மரணம் வந்துவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக பயங்கரமான முடிவுகளை எதிர்பார்க்க வேண்டி வரும். நண்பனுக்கு நண்பன் நல்லவனாக விட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், சூழல் நட்பு மிக முக்கியமானது சமூகத்துக்கு, இந்த வாலிபர்களுக்கு. அல்லாவின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே, அஸ்தர் வியாபாரியை போன்ற ஒரு நல்ல நல்ல நண்பன். உஹ்வாவின் அபி வாய்த்துடைய சம்பவத்தை எடுத்து பாருங்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். உஹ்வாவின் அபி வாய்த் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த முஷ்ரிக் நபிக்கு அநியாயம் செய்தவர் தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிக்கு விருந்து கூட கொடுத்தார். பின்னால் வந்தான் யான், நண்பன் வந்தான், கெட்ட நண்பன். ஷைத்தான் இவிட இல்ல, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுவார்கள், அவன் வந்து சில வேளை பாம்பை விட மோசமான, பாம்பு கூட கொத்தினா மவுத்து தான் வரும், இவன் கொத்தினான்னு சொன்ன கெட்ட நண்பன் பரம்பரையே போயிடும், மானமே போயிடும், மரியாதையே போயிடும். ஷைத்தான் கூட உள்ளே வந்துதான் கெடுப்பான், இழுத்து கொண்டு போக முடியாதே. ஆனால் ஒரு கெட்ட நண்பன் இருக்கிறானே, அவன் நண்பனை இழுத்து கொண்டு போய் நரகத்திலே தள்ளி விடுவான். மிக ஆபத்தானதே. சகோதரர்களே, அந்த நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வாலிபனை பார்த்து, அந்த மனிதனை பார்த்து அவனுடைய நண்பர் சொன்னார், நண்பர் சொன்னார், நீ இஸ்லாத்தை திருப்பி கொடுக்க வேண்டும், கொடுத்தால் தான் எனக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு, இல்லை என்றால் எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இஸ்லாத்தை திருப்பி கொடுத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து எப்படி திருப்பி கொடுத்தான் தெரியுமா? நஊது பில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்க, யா ரசூல் முஹம்மத், உங்களிடம் நான் இந்த மார்க்கத்தை எடுத்துக் கொண்டோம், அதே மார்க்கத்தை இதோ நான் திருப்பி தருகிறேன் என்பதாக முகத்திலே காரி துப்பி கொடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிலை துடைத்துக் கொண்டார்கள். குர்ஆனுடைய வசனம் இறங்கியது, யௌம யஅதுல் ஜாலிமா அலா யதைஹி யகூலு யா லைதனி தகத்து மஅர் ரசூலி சபீலா யா வைலதா லைதனி லம் அத்தகத் ஃபுலானன் ஹலீலா. கஸ்திக் சிக்கடிச்சு கைது செய்யப்படுவான். இஸ்லாத்தை திருப்பி கொடுத்தான் நண்பனுக்கு, நண்பனுக்காக வேண்டி, எந்த நண்பனின் வார்த்தைக்காக வேண்டி ஈமானை திருப்பி கொடுத்தானோ அந்த உக்பாவின் அபி வாய்த் நாளைய கயாமத்துடைய நாளை சொல்லுவான், இந்த கெட்ட நண்பனோடு, இந்த மோசமான நண்பனோடு, இந்த கேவலமானவனோடு நான் தொடர்பை துண்டித்திருக்க கூடாதா, இவனோடு நான் பழகி இருக்க கூடாதா? இந்த எத்தனையோ வாலிபர்களுக்கு சொல்லுவார்கள், வாப்பா உம்மா ஊர் சேராதே, போகாதே, கேட்க மாட்டான். மாட்டிக்கொண்டதன் பின்னால் வாலிபன் செஞ்ச தவறுக்காக வேண்டி ஒரு அரபி வாலிபன் கழுத்து விட வெட்டப்பட்டதை. சகோதரர்களே, உதவிக்கு போய்
இப்படி சோக கதைகள் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நண்பன், நண்பன் நல்ல நண்பன் கிடைத்தால், சில வேளை அவன் உலகத்தை ஆட்டி படிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தால் கூட, இஸ்லாத்தின் வாடை கூட இல்லாமல் இருந்தால் கூட, இஸ்லாம் அவருக்கு சில வேளை கிடைத்துவிடும். ஒரு பிரயாணத்தில் கூட நல்ல நண்பன், டெம்பரரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவோம், தற்காலிகமாக கிடைக்கும் கூட்டாளி கூட நல்லவனாக இருக்க வேண்டும். அதில் கூட ஆபத்துகள் காத்திருக்கிறது. டெலிபோன் நம்பரை மட்டும்தான் கொடுத்துட்டு போவார், உள்ள பிரச்சனையெல்லாம் பின்னால் சுமக்க வேண்டி வரும். நல்ல நண்பனாகப்பட்டால் சில வேளை ஹிதாயத் கிடைத்துவிடும். உலகத்தை உலுக்கிய குத்துச்சண்டை வீரர் முகமது அலிக்கு என்ன நடந்தது? அவர் இஸ்லாத்தின் நிலையில் எத்தனை பேர் சேர்ந்தாலும் அவரை குத்திவிட முடியாது, ஆனால் ஒரு நல்ல நண்பர் அவரை குத்தினார், இஸ்லாத்துக்குள்ளே வந்து நின்றுவிட்டார். ஈமானால் குத்தினார், இஸ்லாத்தால் தாக்கினார். அவருடைய மரணம் என்ன சொன்னது? ஒரு நல்ல நண்பரின் மதிப்பு. சகோதரர்களே, இது என்பது பிள்ளைகளுக்கு தேவை. பாருங்கள், அட்ரஸ் எங்கட மகன் அட்ரஸ், போலீஸுக்கு தேவைப்பட்ட பாவிப்பார், ஸ்கூலுக்கு தேவைப்பட்ட பாவிப்பார், வேறு ஊட்டி அட்ரஸ் வாப்ப தூங்கினத்துக்கு பின்னால பின்கதவால உமா கிட்ட வந்து இறங்குவார். உம்ம மகனை மெதுவாக திறந்தெடுத்துட்டு, சரி தூங்கு, சுபகத்தை எழுப்பினா எழுப்பாதீங்க, அவன் எழுப்பினா முழு ஊடும் சண்டையில போகும். என்ன நிலை சகோதரர்களே, என்ன அர்த்தம் இது? மரக்கட்டையாக நாம் நினைத்திருக்கிறோமா மனித வாழ்க்கையை? இல்லை அருமையானவர்களே. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, நமது வாழ்க்கையை மிக சிந்திக்க வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம். பொறுப்பாக இருக்கிறோம் அன்பார்ந்த வாலிபர்களே. பண்பை எடுப்போம், பண்பாட்டை எடுப்போம், தக்குவாவை எடுப்போம், மறுமையை மறக்காமல் வாழ்வோம். இன்று ஆகப்பெரிய தேவை. இன்று உங்களுடைய ஊரிலே வரவிருக்கக்கூடிய அந்த வாலிப ஆளுமை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக, பாவங்களை மன்னிப்பானாக. பாடம் படிக்க வேண்டும் நாம். அஜல் வரும், முடிவு வரும் அன்பார்ந்த வாலிபர்களே, எழுதிய நேரத்தில் வரும். சென்ற கிழமையின் சகோதரி, நான் இந்த இடத்தில் இருந்து சொல்லுகிறேன், சகோதரியின் மகன் சென்ற ஜும்மாவுக்கு இருந்தவர் கொழும்புக்கு தன்னுடைய மதரசாவுக்கு செல்லும் வழியிலே, சுபஹானல்லாஹ், எதிர்பார்க்காத நிகழ்வு. முழு அக்குறையும் பற்போடு வாழ்ந்தார், குணத்தோடு வாழ்ந்தார், அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்தார். உண்மையிலே அவருடைய மதிப்பை நான் தெரிந்திருக்கவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். சுய சொந்த கௌரவம் பேச வரல, நம்பிக்கையான செய்தியை சுற்றி நான் சொல்லுகிறேன். சகோதரர்களே, அமானித பண்பு இருந்தது, அமானித குணம் இருந்தது. நேற்று இரவு வீட்டுக்குள்ளே இருந்து எடுக்கப்படுகிறது. நண்பர்களின் சில ஆடைகள் ஒரு விளையாட்டு போட்டிக்காக வேண்டி எடுத்திருக்கின்றார். கொடுக்க கிடைக்கல, forgive me, என்னை மன்னித்துக் கொள்ளும்படி சொல்லுங்கள். நேரத்துக்கு தரப்படவில்ல. பணம் சாதாரணமான ஒரு கடிகாரம், அதை கூட முறையாக திருப்பி கொடுத்திருக்கின்றார். அதை எழுதி வைத்து ஒட்டி வைத்து, மரணத்துக்கு முன்னால் தந்தையை மதித்தார், தாயை மதித்தார். தேவை அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லியிருக்கின்றார், எழுதி வைத்திருக்கின்றார், என்னுடைய ஜனாசாவை என்னுடைய வாப்பா தான் குளிப்பாட்ட வேண்டும், வாப்பாவும் உமாவும் என்ற பெஸ்ட் ஃப்ரெண்ட், நம்பிக்கையான கூட்டாளிகள். என் தாயின் தந்தையை நான் பிரிவதாக இருந்தால் இதற்கு பின்னால் தீனுக்காக இஸ்லாத்துக்காக வேண்டி நான் பிரிவேன். இப்படி அழுத்தமான வார்த்தைகள் ஆயிரம், என்னை யார் குளிப்பாட்ட வேண்டும்? 18 இவ்வளவு இருக்கும் அல்லாஹ் எழுத வைத்தான். என்ன நடந்ததோ எனக்கு தெரியாது. அன்பாந்த வாலிபர்களே, மரணம் முன்னால் இருக்கிறது. அம்லில் இன்சானி மா தமன்னா ஹத்த ரசூலுல்லாஹ் ஹத்த முரபன், தந்தையினுடைய ஜனாதாவை குளிப்பாட்ட சொல்லிக்க சொல்லுங்கள். தாய் கேட்கின்றா திருப்பி, ஏ மகன் இது, தந்தை தான் குளிப்பாட்ட வேண்டுமா? ஆளுங்கள் இருக்கிறார்கள் குடும்பத்திலே, சொன்னார்கள், இல்லை, ஆளுங்களுடைய சிறப்பு தனிமையானது, மகத்துவமானது. சகோதரர்களே, அவர் சொல்லி காட்டுகின்றார், என் வாப்பட துவா எனக்கு திரை இல்லாமல் செல்லும். உண்மையிலே ஜனாதாவுக்கு தக்பீர் கட்டினார் அவருடைய தந்தைதான். அருமையான அன்பாந்த வாலிபர்களே, பிரயாணம் செல்லும் பொழுது உம்மாவோடு சண்டை பிடிச்சுட்டேன் போறீங்க. இரண்டு சிந்தனைகள் எல்லா நேரத்திலும் அவசியம். ஒன்று, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை ஆளால் பதிந்தால் பாவம் நடக்காது அன்பார்ந்த வாலிபர்களே. சிசிடிவிக்காக வேண்டி பயப்படுகிறோம், சிசிடிவியின் ஆபரேஷன் என்று சொன்னால் நடுங்கி நிற்கிறோம். இத்தனையும் தாண்டி அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த சிந்தனையை கொண்டு வாருங்கள் அன்பார்ந்த வாலிபர்களே. செஞ்சு கேட்கிறேன் உங்களிடத்திலே, அல்லாஹ்வின் பக்கம் இருந்து சொல்லுகிறேன், நிலைமைகளை பாருங்கள். எத்தனை 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 மரணங்கள் எம்முடைய இதயம் புதம்புவதில்லையா? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதில்லையா? அலம்யானின் இல்லதி நாமனு அந்தஷா குலூபுகும் லிதிக்ரில்லா. இந்த வசனத்தை கேட்ட அப்துல்லா பின் முபாரக், அல்லாஹ் வந்துவிட்டது யா அல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படும் நேரம் இந்த மூமின்களுக்கு இன்னும் வரவில்லையா? படைச்ச ரப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறான், எப்பொழுது மஸ்ஜிதின் பக்கம் வரப்போகிறோம், எப்பொழுது பண்போடு நடந்து கொள்ளப் போகிறோம், எப்பொழுது அல்லாஹ்வை பயப்பட போகிறோம், எப்பொழுது குணத்தோடு நடந்து கொள்ளப் போகிறோம். தந்தையை தாயை பார்த்து சுமார் 10 தடவை முத்தமிட்டிருக்கின்றார் பயணத்துக்கு முன்னால். உம்மா நான் போய் வாரேன், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை நசீபாக்குவான், நீங்க வேணும்னு சொன்னா
எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அல்லாஹ் நல்ல சந்தோஷமாக கடைசியாக தாய உணவை உங்களுடைய ஊட்டி விடுகிறேன் என்பதாக கூட சொல்லியிருக்கிறார். தாய் கேட்கின்றார், ஏ மகனை நீ பல தடவை சொல்லுகின்றார், சும்மா சொல்லுகின்றேன், அவருக்கும் தெரியாது இது கடைசி பயணம் என்பதாக. அவர் மதரசாவுக்கு சென்று கொண்டிருக்கும் வழியிலே, அல்லாவின் இன்மை தேடிக்கொண்டிருக்கும் வழியிலே, சுபஹான் அல்லாஹ், கடைசியில் என்ன நடந்தது? ஜனாசா வீட்டுக்கு வருகிறது, வந்தது. சகோதரர்களை நான் சொல்லுகின்றேன், அன்று தாயோடு சண்டை பிடித்துக் கொண்டு போயிருந்தார், பிரச்சனையோடு போயிருந்தால் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அந்த மரண வீட்டு செய்தியை இந்த மடியிலே சொல்லலாமா? அன்பார்ந்த வாலிபர்களே, எப்பொழுது எந்த நேரத்தில் மரணம் வரும் என்று தெரியாது. மனதால் தௌபா செய்யுங்கள். எத்தனையோ வாலிபர்கள் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கபன்கள் பின்னப்பட்டு விட்டது, தயாராகிவிட்டது, பள்ளியில கபன். இவர் எங்க போயிருக்கிறார்? சகோதரர்களை திருமண உடுப்பெடுக்க போயிருக்கிறார். திருமண உடுப்பு எத்தனை ஆயிரம் நிகழ்வுகளை பார்த்து விட்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இழுக்குவத்தையில் ஆறு சகோதரர்கள், ரெண்டு குடும்பங்கள், சுபஹான் அல்லாஹ், அதிலே அமானாவிலே வேலை செய்யக்கூடிய வாலிபர், அல்லாவை பயந்து நடப்பவர் சகோதரர்கள். அவர் சொல்லியிருக்கிறார், 11:25 அவருடைய வாட்ஸ்அப் ஒன்னாக இருக்கிறது. சகோதரர்களே, போன்கள் யூஸ் பண்றோம், உங்களுக்கு மட்டும்தான் பாஸ்வேர்ட் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் டிலீட் பண்ண தெரியும். ஆனால் எத்தனை பாஸ்வேர்ட் போட்டாலும் அதற்குள் இருப்பவைகள் அல்லாவுக்கு தெரியும். சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையாக சுத்தமாக வையுங்கள். அல்லாவின் அருமை அடியார்களே, அந்த வாலிபர் இறுதியாக சொல்லியிருக்கிறார், நாளை காலையில் சுபகு சொல்வதற்கு நான் எழும்ப வேண்டும். யார் நினைத்ததே அந்த அழகான கட்டிடம் அந்த மலையிலிருந்து மண்ணுக்குள் புதையும் என்பதாக. நல்ல நீயத்தோடு வாழ்வோம், நல்லவைகளை செய்வோம், தௌபா செய்வோம். எத்தனை ஆயிரம் மாற்றங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறது, ஏன் எனக்கு மாற முடியாது? சச்சீவன் யூசுப் இஸ்லாமாக மாறவில்லையா? பொப்பிசை புயல் என்று சொல்லிக் கொண்டிருந்தோமே, எவ்வளவு பேர் படையெடுத்து வருகின்றார்கள், இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறார்கள். நாம் ஏன் இஸ்லாத்தை விற்க வேண்டும், பறிகொடுக்க வேண்டும்? நூற்றுக்கணக்கான வாலிப மரண செய்திகள் எமது உள்ளத்தை இடிப்பதில்லையா? அடுத்த வினாடி நடந்தால் என்ன நடக்கப் போகிறது? அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், எல்லோருக்கும் தௌபா செய்வோம். வாலிபம் சமூகத்தின் மிக பெரும் தேவை. நல்லவர்களாக, தக்வாவுடையவர்களாக, சமூக தொண்டர்களாக, சமூகத்தில் இருக்கும் கலைகள் அத்தனையும் தன்வசம் கொண்டவர்களாக அவர்கள் வாழ வேண்டும், வழிகாட்ட வேண்டும். மரணத்தின் பின்னால் முழு ஊரும் அவர் பெயர் சொல்லி புகழ வேண்டும், துவா செய்ய வேண்டும். அப்படியானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை என் வாலிப சமூகத்துக்கெல்லாம் நான் தீபாக்குவானாக. யார் எங்கள பாவங்களை மன்னித்து ரஹ்மானே, இந்த குறைகளை மன்னிச்சு நீ இயக்கிக் கொண்டிருக்கிறாயல்லா, யாரா நீ யாரை நாடுகின்றா எடுத்து விடுகின்றாயல்லா, என்னை இன்று வரைக்கும் வாழ வைத்து சிந்திக்க செய்திருக்கிறாயல்லா, உண்மையான தௌபாவத்தாயல்லா, உண்மையான தக்குவாவத்தாயல்லா, எங்கட பாவங்களை மன்னிச்சு கொண்டு எங்களை உண்மையானவர்களாக வாழவே ரஹ்மானே, இறக்கம் உள்ளவனே, என்னை விட்டு சென்றது அத்தனை பேருடைய கபறுகளை சுருக்கத்தில் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக. ஒரு ஆளி மின் உலகத்தை வருகின்றார் பாவங்களை மன்னிச்சுடியா, பிரகாசமாக்கிறியா, எங்களை முடிவுகள் நல்லதாக ஆக்கிறியா, வாழ ஆசைப்படுகிறோம் அல்லா, நல்லவர்களோட வாழணும் யாருலா, பாவங்கள்ல மூழ்கிடக்கூடாதுமானே, தக்குவாவத்தாயல்லா, யாழ் அம்மா அப்பட கண்களை குளிர செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளாக எங்களை ஆக்கிறியா, யாழ் அவர்களுடைய துவாவை அடைந்து கொண்டவர்களாக ஆக்கிற ரஹ்மானே, என்னோட சகல பாவங்களை மன்னிச்சுக்கோ ரஹ்மானே, யாழ்லா எங்களுடைய எதிர்காலங்கள் நல்லதாக ஆக்கிறியா அல்லா, சதிகள் நடக்கப்படுகிறதா, முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறதா அல்லா, இந்த வாலிபர் சகுனத்தை அறிவை பாதுகாப்பாயாக, ஞாபக சக்தியை பாதுகாப்பாயாக, நீ தந்த மிகப்பெரிய ஞாபகத்தி அல்லா, நீ தந்த மிகப்பெரிய சமூக சொத்தி அல்லா, யாழ்லா ஒவ்வொரு ஊரிலும் அதுக்கு தேவையான அமைப்புகளை உருவாக்கி கொடுத்தியாழ்லா, இந்த சிந்தனைகளுக்குரிய வாலிபர்களை உருவாக்கி கொடுத்தியாழ்லா, மசிதுக்குள்ளே அவர்களை இணைய வேண்டும் யாழ்லா, மசிதுடைய அமைப்புகளை அவர் நடத்த வேண்டும் யாழ்லா, ஊருக்குரிய பொறுப்புகளை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் யாழ்லா, அவருக்குரிய நல்ல தெளிவை கொடுத்தியாழ்லா, நல்ல அஹ்லாக கொடுத்தியாழ்லா, எங்கள் எல்லா வாலிபர்களையும் உன்னுடைய கோட்டைக்குள் எடுத்துக்கோ யாழ்லா, எத்தனை எத்தனை ஆயிரம் வாலிபர்களை வைத்து இஸ்லாத்தை வளர்த்திருக்கிறாயல்லா, அதுபோன்று எங்கெது சொத்தையும் நீ பாதுகாப்பாயாக, பாவிப்பாயாக, எங்கள் எல்லார முடிவை நல்லதாக ஆக்கிறியா, இன்னும் தருவாயாக பலத்தையும் வளத்தையும் அறிவையும் கூட்டி உதவி செய்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.